பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 பதம் 12 நான்காவது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோஜயா உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச காங்க்ஷந்த கர்மணாம் சித்தேம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்தேம் யஜந்த இக தேவதா. யஜந்த இக தேவதா கிப்ரம் ஹி மானுஷே லோகே. கிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. சித்திர் பவதி கர்மஜா காங்க்ஷந்த கர்மணாம் சித்தே யஜந்த இக தேவதா கிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா காங்க்ஷந்த கர்மணாம் சித்தேம் யஜந்த இக தேவதா கிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. காங்க்ஷந்த கர்மணாம் சித்தேம் யஜந்த இக தேவதா சித்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்தில் அபேசரன் அரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே? பொருளுரை இப்ப மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணார் இந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். இப்பௌதிக உலகின் தேவர்களை பற்றி மாபெரும் தவறான எண்ணம் நிலவிக் கொண்டுள்ளது. அறிவில் குன்றியவர்கள் மாபெரும் பண்டிதர்களாக அறியப்படும் போதிலும் தேவர்களை முழுமுதற் கடவுளுடன் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் தேவர்கள் பகவானின் பல்வேறு ரூபங்கள் அல்ல, மாறாக பகவானின் பல்வேறு அம்சங்கள். கடவுள் ஒருவரே, ஆனால் அவரது அம்சங்கள் பற்பல. வேதங்கள் நித்யோ நித்யானாம் கடவுள் ஒருவரே என்று கூறுகின்றன. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா. கிருஷ்ணர் மட்டுமே பரம புருஷர் பகவான். தேவர்களோ இப்பௌதிக உலகை பராமரிப்பதற்காக சக்தியளிக்கப்பட்டவர்கள். பௌதிக சக்தியின் பல நிலைகளில் விளங்கும் இந்த தேவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்களே, நித்யானாம். இவர்கள் முழுமுதற் கடவுளான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது. முழுமுதற் கடவுளையும் தேவர்களையும் ஒரே தளத்தில் எண்ணுபவன் நாத்திகன் அல்லது பாஷண்டி என்று அழைக்கப்படுகிறான். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை கூட முழுமுதற் கடவுளுடன் ஒப்பிட முடியாது. உண்மையில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் பகவானை வழிபடுகின்றனர். மேலும் மனிதர்களை கடவுளாக கருதும் கொள்கைகளாலும் மிருகங்களை வழிபடும் கொள்கைகளாலும் பாதிக்கப்பட்ட முட்டாள் மக்கள் மனித தலைவர்கள் பலரை வணங்குவது கவனிக்கத்தக்கதாகும். இக தேவதா என்பது இப்பௌதீக உலகின் சக்தி வாய்ந்த மனிதனையோ தேவரையோ குறிக்கும். ஆனால் பரமபுருஷர் பகவானான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் இவ்வுலகை சேர்ந்தவர் அல்ல. பௌதிக படைப்புக்கு அப்பாற்பட்டவர். அருவவாதிகளின் தலைவரான ஸ்ரீபாத சங்கராச்சாரியரும் நாராயணர் கிருஷ்ணர் பௌதிக படைப்புக்கு அப்பாற்பட்டவர் என்பதை ஆமோதிக்கின்றார். எனினும் உடனடி பலன்களை விரும்பும் முட்டாள்கள் ஹிருதஜானா அதாவது தேவர்களை வழிபடுகின்றனர். அதனால் பலன்களையும் பெறுகின்றனர். ஆனால் அடையப்பட்ட பலன்கள் தற்காலிகமானவை என்பதையும் மதி குன்றியவர்களுக்கு ஆனது என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வில் உள்ளான். உடனடி தற்காலிக தேவைகளுக்காக முக்கியத்துவமற்ற தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பௌதிக உலகின் தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் அழியும் போது அழிந்து விடுகின்றனர். தேவர்களால் வழங்கப்படும் வரங்கள் பௌத்திகமானதும் தற்காலிகமானதுமாகும். பௌத்திக உலகங்களும் அவற்றில் வசிப்போரும் தேவர்கள் மற்றும் அவர்களை வழிபடுவோர் உட்பட அனைவரும் பிரபஞ்ச கடலில் நீர்க்குமிழ்களைப் போன்றவர்கள். இருந்தும் மனித சமுதாயம் நிலம், குடும்பம், மகிழ்ச்சி தரும் பொருள்கள் போன்ற தற்காலிகமான பௌதிக செல்வங்களை சேர்ப்பதற்கு பித்து பிடித்து அழைகின்றனர். இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இவ்வுலகின் பலம் பெற்ற தலைவர்களையோ வழிபடுகின்றனர். ஒரு அரசியல் தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தில் மந்திரி பதவி கிடைத்தாலே அதை மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுகிறான் மனிதன். எனவே தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரும் புள்ளிகளையும் விழுந்து விழுந்து வணங்குகின்றனர். அதன் மூலம் பலனும் அடைகின்றனர். பௌதிக வாழ்வின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் இத்தகு முட்டாள்கள் விருப்பம் காட்டுவதில்லை. இவர்கள் அனைவரும் புலன்பத்தை விரும்புகின்றவர்களே. புலனுகர்ச்சிக்கான சிறு சில வசதிகளை பெறும் ஆசையில் சக்தி பெற்ற ஜீவாத்மாக்களான தேவர்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டும் மக்கள் அரிது என்பதை இப்பதம் குறிப்பிடுகின்றது. பெரும்பாலான மக்கள் பௌத்திக இன்பத்தில் நாட்டமுடையவர்கள். எனவே சக்தி வாய்ந்த மற்றொரு ஜீவாத்மாவை வழிபடுகின்றனர். ஓம் தத்தத். ஓம் அஜ்ஞான்தி மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்துரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீச்சைதன்யா மனோபீஷாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீம் சபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககனலலிதா ஸ்ரீவிசாகாம்ச. நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக ஸ்வாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே. நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிபிசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே வாஞ்சகல்பதரு விஷ்ணு கிருபா சிந்து பேவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த இனிமையான மாலை பொழுதுல இந்த மங்களமான தினத்துல மங்களமான நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். பாபமோசன ஏகாதசி இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அவங்க மேலும் பக்தி தோன்ல முன்னேற்றம் அடைந்து கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நம்ம கடந்த சில தினங்களா 4வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்களை கலந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு இருக்கோம். காங்சந்த கர்மணா சித்தி யஜந்த ஏக தேவதா சிப்ரங்கி மானிஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் என்ன வலியுறுத்துறாருன்னா, பலம் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே. பொதுவாகவே நம்ம மத்தியில் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு. ஜனங்க மத்தியில் பொதுமக்கள் வந்து கடவுளை பற்றியும் வழிபாடு முறைகளை பற்றியும் நிறைய தவறான அபிப்பிராயங்களை வச்சுட்டு இருக்காங்க. அதில் முதல் தவறான அபிப்பிராயம், எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. எல்லாமே ஒன்று கிடையாது. எந்த தேவதை வழிபட்டாலும் ஒன்று தான், எந்த கடவுளை வழிபட்டாலும் ஒன்று தான் அப்படின்றத பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளலை. கிருஷ்ணர் மட்டும் இல்லை, கிருஷ்ணரும் ஏற்றுக்கொள்ளலை. கிருஷ்ணரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆச்சாரியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளது. எப்பவுமே எல்லாமே ஒன்று கிடையாது. பகவான் பகவான் தான், நம்ம நம்ம தான், அவங்கவுங்க அவங்கவுங்களாக தான் இருக்க முடியும். எல்லாரும் பகவான் ஆக முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அறியாமையினால, சாஸ்திர அறிவு இல்லாததுனாலையும், சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனாலையும், உண்மையை சரியாக புரிஞ்சிக்காததுனாலையும் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்றோம்னா, எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாமே கடவுள் தான், எல்லாமே ஒன்று தான். எந்த தேவதை வழிபட்டாலும் ஒன்று தான், எந்த சாமி கும்பிட்டாலும் ஒன்று தான், என்ன வழிபாடு பண்ணாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது முதல் தவறு. அதுக்கப்புறம் செய்கிற ரெண்டாவது தவறு, யாராவது சில அற்புதங்களை பண்ணால் அவங்களையும் கடவுளோட அவதாரம் எடுத்துக்கிறோம். சில சமயங்களில் சில மனுஷங்க அமானுஷ்யமான செயலில் போயிடலாம், சில மாய வித்தைகளை காமிக்கலாம், சில யோக சித்தியினால சில அற்புதங்களை செய்து காமிக்கலாம். அப்படி சில மாய வித்தைகளை காமிக்கிறவங்களையும் சில யோக சித்திகளை வச்சுட்டு சில அற்புதங்களை புரியறவங்களும் சில சமயங்களில் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு மனிதனை பின்பற்றதுனால அவன் கடவுள் ஆயிட முடியாது. இது நம்ம செய்கிற ரெண்டாவது தவறு. நம்ம பண்ணக்கூடிய முதல் தவறு, எல்லா தேவதையிலும் பகவானை நினைக்கிறது, எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறது. ரெண்டாவது, சாதாரண மனிதனை கூட கடவுளுடைய அவதாரமாக நினைக்கிறது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய தவறு. சாஸ்திரப்படி பார்க்கும்போது யார் ஒருத்தர் பகவானுக்கு சமமா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமா, தேவர்களையோ சாதாரண மனிதர்களையோ, சாதாரண மனிதர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களை கூட பகவானுக்கு சமமா நினைக்கக்கூடாது. அப்படி யாரா ஒருத்தர் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட விஷ்ணுவுக்கு சமமாவோ இல்லை அவரை விட உயர்ந்தாரோ நினைச்சா அவர் நாத்திகன் அல்லது பாஷண்டி நினைக்கப்படுறார். யஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்ம ருத்ராதி தெய்வத சமஸ்தேன ச பாஷண்டித்த பவேத் நாம். அதாவது பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட விஷ்ணுவுக்கு சமமா நினைக்க முடியாது. அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கூட விஷ்ணுவுக்கு சமம் நினைக்கக்கூடாதுன்னா அப்போ விஷ்ணுவுடைய நிலைமை என்ன, அவருடைய தனித்துவம் என்ன, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுடைய நிலை என்ன, மற்றும் பற்பல தேவர்கள் இருக்காங்க, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு கார்த்திகேயன் கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த மாதிரி எண்ணற்ற வழிபாடு முறைகள் இருக்குது. இவங்களுடைய ஓரத்துடைய தனித்துவம் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எந்த விதத்தில் எந்த விகிதத்தில் அவங்க பகவானோட தொடர்பு கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து எந்த தேவதையும் பகவானுக்கு போட்டியாளராகவோ இல்லை பகவானோட உயர்ந்தவராகவோ இல்லை பகவானுக்கு சமமானவரோ நினைக்க முடியாது. முதல் சாஸ்திர அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவானுக்கு சமமாக முடியாத பொழுது சாதாரண உயிர்வாயிகளை பற்றி சொல்ல என்ன இருக்கு, யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் இறை தூதர்கள் இவங்க யாருமே கடவுளுக்கு சமமாக முடியாது, கடவுளாக முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூல முழுமுதற் கடவுள், ஸ்வயம் நாராயணர். நாராயணோ பரோ அவ்யக்தா, நாராயணனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, நாராயண் இருந்தா எல்லாமே தொடங்குது. நாராயணனுக்கு முன்னாடி பிரம்மவோ சிவனோ கிடையாது. நாராயணனுக்கு முன்னாடி காற்று, நெருப்பு, நிலம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நாராயணிருந்த உற்பத்தி ஆகுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிஷத்தங்கள் இதிலெல்லாம் நாராயணம், நாராயணன் தான் ஸ்வயம் பகவான். அப்படி நாராயணன் கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை ரெண்டு விதமாக விரிவங்கம் செய்கிறார். ஒன்று விஷ்ணு தத்துவங்கள் சொல்லப்படும், இன்னொன்று ஜீவ தத்துவங்கள்னு சொல்லப்படும். விஷ்ணு தத்துவம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவதரிக்கிறது பல பல ரூபங்களில், பல பல நிலைகளில், பல பல இடங்களில், இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தார் போல, ஓரொரு இடத்துக்கும் ஓரொரு நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தார் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். அதை முன்னாடி உள்ள சுலோகங்களை நம்ம பார்த்தோம், எந்த சூழ்நிலையில் பகவான் அவதரிக்கிறார். எப்போதெல்லாம் ஜனங்கள் வந்து அதர்மத்தின் வழியில் போகிறாங்களோ, தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துவதோ, அப்போ யுகம் தோறும் தோன்றதா பகவான் சொல்கிறார். பக்தர்களை காக்கிறதுக்கும் அசுரர்களை அழிக்கிறதுக்கும் நான் யுகம் தோறும் தோன்றேங்கிறார். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரதா அப்யுத்தான அதர்மஸ்ய தாத்மானம் ஸ்யாமி பரித்ராணாய சாது நாமி நாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்படி பகவானை நேரடியாக யுகந்தோறும் அவதரிக்கும் போது அவர் நேரடியாக அவதரிக்கிறார், அல்லது அவர் அவதாரத்தோடு அவதாரமாக வரார், இல்லை அம்சத்தோடைய அம்சமாக வரார், அல்லது விரிவங்கமாக வரார். அதெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். ராமர், நரசிங்கர், வராகர், வாமனர், மஷ்ய, கூர்ம, பரசுராம இதெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். இது பகவானுடைய பகவானுக்கு இந்த விஷ்ணு தத்துவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ராமாதி மூர்த்திசு கலா நியமே நதிஸ்தன் அநாவதார மகரோத் புவனேசு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபத் பரமத் மான்யோ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பல விதங்களில் விரிவங்கள் செய்கிறார். ராமர், நரசிங்கர், வராகர். அப்படி பகவானின் நேரடியாக தன்னை தன்னுடைய அம்சமாக தன்னுடைய விரிவங்கமாக பல விதத்தில் விரிவங்கம் செய்யக்கூடிய அவதாரங்கள் விஷ்ணு தத்துவங்கள் சொல்லப்படுது. அப்புறம் பகவான்றது பிரிந்த ஆத்மா இன்னொரு அம்சம் ஜீவ தத்துவம். அதில் முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. பிரம்மா வந்து விஷ்ணு தத்துவம் கிடையாது, பிரம்மா ஜீவ தத்துவம். அப்போ பிரம்மாண்டிருந்து வரக்கூடிய உயிர்வாழ்கள் எல்லாம் பிரம்மாவே ஜீவ தத்துவம். போது பிரம்மாண்டிருந்து வரக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மனுஷர்கள் எல்லாருமே ஜீவ தத்துவம் தான், யாருமே விஷ்ணு தத்துவம் கிடையாது. பிரம்மா ஜீவ தத்துவம். பிரம்மாண்டிருந்து வரக்கூடிய தேவர்கள், 33 கோடி தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லாருமே ஜீவ தத்துவம். ஆனா இவங்களுக்கும் நமக்கு நம்மளும் ஜீவ தத்துவம் தான், உயிர்வாளி ஆகிய நாமளும் ஜீவ தத்துவம் தான், தேவர்களும் ஜீவ தத்துவம் தான். ஆனா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளை விட அவங்க அதிக சக்தி வாய்ந்தவங்க, அதிக பலம் புரிஞ்சவங்க, உயர்ந்த கிரகத்தில் வாழக்கூடியவங்க. இப்ப இந்த உலகத்திலே பார்க்கலாம், எறும்பு ஒரு ஜீவ தத்துவம், நானும் ஒரு ஜீவ தத்துவம். ஆனா எறும்போடு ஒப்பிடும் போது நான் சக்தி வாய்ந்தேன், என்னுடைய சக்திக்கு முன்னாடி எறும்போடைய சக்தி அல்பமானது. எப்படி ஜீவாத்மாவாகிய மனிதனாகிய எனக்கு எறும்பு ஒரு அற்பமான ஜீவனாக தெரியுதோ, அது போல தேவர்களுக்கெல்லாம் நம்ம அற்பமான ஜீவராசி. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு. ஸோ எப்படி இந்த தேவர்கள்லாம் பகவானுடைய விரிவமும் கிடையாது, பகவானுடைய அவதாரம் கிடையாது, பகவானுடைய ரூபங்கள் கிடையாது, பகவானுடைய அம்சம், பகவான்கிட்ட இருந்து பகவானால் படைக்கப்பட்டவங்க இந்த தேவர்கள். ஒரு துறைக்கும் ஒரு இடத்துக்கும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் அளிக்கப்பட்டவங்க. நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் படிச்சிருக்கோம், எப்படி அரசாங்கத்தில் வந்து பிரதம மந்திரி இருக்காரு, அவருக்குள்ளே நிறைய மந்திரி இருக்காங்க, போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், இந்த மாதிரி நிறைய அமைச்சர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பிரதம மந்திரி இருக்கார், பிரதான மந்திரி. அதே மாதிரி எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க, காற்றுக்கு வாயு, நீருக்கு வருணன், மழைக்கு இந்திரன், நெருப்புக்கு அக்னி, இந்த மாதிரி எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க. இந்த தேவர்கள்லாம் அந்தந்த துறையை நிர்வாகிக்கிறதுக்காக பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க, பகவானால் படைக்கப்பட்டவங்க. ஆனா உண்மையில சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜீவாத்மாவாகியவன் அவன் இந்த உலகத்தில் பிறந்த உடனே நிறைய பேர் கடன்பட்டவன். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், உண்மையில நம்ம எல்லாம் கடனாளிகள். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், நான் யார்கிட்டையும் கடன் வாங்கவே இல்லையே. பணம் கடன் வாங்கினா தான் கடனாளின்னு அர்த்தம் இல்லை. ஆனா உண்மையிலே நம்ம எல்லாம் கடன் வாங்கியிருக்கோம். யாருக்கெல்லாம் நம்ம கடன் பட்டவங்கன்னா, தேவர்களுக்கு கடன் பட்டவங்க. ஏன்னா இந்த தேவர்கள்லாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. வருணன் நீர் கொடுக்கிறார், வாயு காற்று கொடுக்கிறார், அக்னி நெருப்பு கொடுக்கிறார், இந்திரன் மழை கொடுக்கிறார். அப்போ நம்ம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், தேவரிஷி தேவரிஷி ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் இந்த உலகத்தோட நன்மைக்காக தபம் செய்யறாங்க. வியாச தேவர், நரநாராயண ரிஷி, கபில தேவர், பரசுராமர், நம்ம ரிஷிகளுக்கு தான் கடன் பட்டிருக்கோம். நாரத முனிவர், ஏன்னா இவங்கெல்லாம் உலக நன்மைக்காக வாழ்றவங்க, இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக இங்க வந்தவங்க. அப்ப நம்ம தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், தேவ ரிஷி பூதாப்த மற்ற உயிர் வாழ்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். நம்ம உயிர் வாழ்னா ஒரு உயிரினம் உயிர் வாழ்றதுக்கு இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், நான் உயிர் வாழணும்னா நான் இன்னொரு உயிரினத்தை தான் சார்ந்திருக்கேன். ஒரு சிங்கம் உயிர் வாழும்னா ஒரு மானையோ இல்ல காட்டெருமையோ இல்ல ஏதோ குதிரையோ சார்ந்திருக்கு, அதை உணவா வச்சு அது உயிர் வாழுது. அப்ப மனுஷ உயிர் வாழ்னா தாவரங்கள் காய்கறிகள் பால் பழம் இதை பிரதானமா வச்சு உயிர் வாழ்றான். அப்ப பசு பால் கொடுக்குது, மரங்கள் நமக்கு நிழல் கொடுக்குது, பழம் கொடுக்குது, இலை கொடுக்குது, கனி கொடுக்குது. அப்ப மற்ற ஜீவராசிகள் நம்ம கடன் பட்டவங்க, தேவர்களுக்கு கடன் பட்டவங்க, ரிஷிகளுக்கு கடன் பட்டவங்க, மற்ற உயிர்வாளிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். தேவரிஷி பூதாத்திரி நாம பித்ருனா பித்திருக்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். எப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பிறவி எடுக்கிறாரோ அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள மூதாதர்களுக்கும் அவர் கடன் பட்டிருக்க, அந்த மூதாதர்களை அவங்க திருப்திப்படுத்தணும், அந்த வம்சத்தில் வந்ததுனால அவங்களுக்கு புகழ் தரணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்யணும். அப்போ அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால. தேவரிஷி பூதாப்த நினாமை பித்திருங்கனான் நக்கிங்கனோ ராஜம் நினீச்சராஜன். அப்படி பார்த்தா நம்ம எவ்வளோ பேரை திருப்திப்படுத்தணும். நம்ம பெற்றோருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், நம்ம இந்த உலகத்தில் வர்றதுக்கு அவங்க நமக்கு உடல் கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால இந்த உடல் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், தாய் தந்தைக்கு கடன் பட்டிருக்கோம். இப்படி தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், முனிவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், மற்ற உயிர்வாளிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், மூதாதர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பெற்றோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். எப்படி இந்த கடனை அடைக்க முடியும்? பிறவிதோறு முயற்சி பண்ணாலும் இந்த கடனெல்லாம் அடைக்க முடியாது. பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் தலை குப்புற நின்று உழைச்சாலும் இந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாது, அவ்வளவு கடன் பட்டிருக்கும். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சு அவருக்கு பக்தி செய்கிறாரோ அந்த பக்தன் இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பகவானை திருப்திப்படுத்துறது மூலமாகவே, ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலம், எல்லாத்துக்கும் ஆதாரம், அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான எல்லா காரணங்களுக்கும் காரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தூண்டு செய்கிறதுனாலே ஒருத்தர் எவ்வளோ பெரிய எவ்வளோ தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கடன் பட்டதெல்லாம் நொடி பொழுதில் அந்த கடன் அடைச்சவராயிடுறேன். அவங்க தனித்தனியாக எல்லாரும் கடனை அடைக்க வேண்டாம். நகிங்கரோ நாயர் நீச்சராஜன் சர்வாத்மாரம் சரண்யம் முகுந்தம் பரிகத்து. யார் ஒருத்தர் முகுந்தனுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சிருக்காங்களோ, முகுந்தனுடைய தாமரை பாதங்களை தன்னுடைய இதயத்தில் கொண்டிருக்கிறவங்க, தொடர்ந்து முகுந்தனுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறவங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சரித்து அவருக்கு பக்தி தூண்டு செய்கிறவங்க எவ்வளோ மூதாதையர்களை விடுவிக்க முடியும்? ஒரு தூய்மையான பக்தரை சரணடைஞ்சு அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறது மூலமா, அந்த ஆச்சாரியனுடைய சேவையில் இருக்கிறது மூலமா கோடிக்கணக்கான மூதாதையில் ஒருத்தர் விடுவிக்க முடியும். ஹரிநாமத்தை சொல்றது மூலமா எல்லாரையும் ஒருத்த நாள் திருப்திப்படுத்த முடியும். அதனால எந்த விதமான தனிப்பட்ட தேவைக்காகவோ சுயநலத்துக்காகவோ தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இங்க கிருஷ்ணர் கண்டிக்கிறார். சாங்ஷந்த கர்மனா சித்தி எஜெந்த இக தேவதா. இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார் ஏழாம் அத்தியாயத்தில் வரும்போது, ஏன் ஒருத்தர் தேவதை வழிபடுறாங்க? காமை சத்தை ஹிருதஜானா பிரபத்தியந்தி அந்ய தேவதா. உலக ஆசைகளால் அலைக்கழிக்கப்பட்ட மனதை உடையவங்க அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சிறு சிறு தேவதை வழிபடுறாங்க. எனக்கு இந்த தேவதை வழிபட்டா இது கிடைச்சிடும், அந்த தேவதை வழிபட்டா அது கிடைச்சிடும், அந்த பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக. அதனாலதான் கிருஷ்ணர் அவங்க அறிவில் குறைந்தவங்கிறார். அறிவில் குறைந்தவன் அவங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, புத்தி கூர்மை பத்தல. அந்தவத்து பலம் தேசம் தாத்தவத் அல்பமேதாம், அல்ப விஷயங்களுக்காக அறிவில் குறைந்தவங்க தேவர்களை போய் வழிபடுறாங்க. அப்படி ஒருத்தர் தேவர்களை வழிபட்டு அவங்க என்ன ஆவாங்க, அவங்களுடைய நிலை என்ன ஆகும்னா, அந்தவத்து பலம் தேசம் தாத்தவத் அல்பமேதாம் தேவான் தேவையஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்த தேவதையை வழிபடுறவன் அந்த உலகத்துக்கு போடுவான், என்ன வழிபடக்கூடிய பக்தன் என்னுடனே வாழ்வான்னு சொல்றார் கிருஷ்ணன். அப்ப எந்த தேவதையை வழிபட்டாலும் ஒண்ணுதான், ஒரே இடத்துக்கு தான் போகும் கிடையாது. நிறைய பேருந்து ஓடிட்டு இருக்கு, நிறைய புகை வண்டி ஓடிட்டு இருக்கு, ட்ரெயின் நிறைய ஓடுது, பஸ் நிறைய ஓடுது. நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ல ஏறணும். சென்னைக்கு போறதுக்கு கும்பகோணம் பஸ்ல ஏறிட்டு நீ சென்னை கொண்டல ஓடுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சென்னைக்கு போகக்கூடிய பஸ்ல ஏறிட்டு நான் கும்பகோணத்துக்கு போகணும், டிக்கெட் கொடுங்க கிட்ட எப்படி கொடுப்பாங்க, எல்லா ஊரு தாங்க, அங்கேயும் ஜனங்க இருக்காங்க, அங்கேயும் எல்லாம் இருக்கு, அப்படின்னா அங்கே விட்டு விடுவாங்களா? அப்படி கிடையாது. சென்னைக்கு போகணும்னா சென்னைக்கு போகிற பஸ்ல ஏறணும், சென்னைக்கு போகிற ட்ரெயினில் ஏறணும், கும்பகோணம் போகணும்னா அதுக்கு போகிற ட்ரெயினில் ஏறணும். எந்த ட்ரெயினில் ஏறினாலும் ஒன்று தான், எல்லா ஊர்லேயும் ஒரே ஊர் தான் சொல்ல முடியாது, எல்லாமே ஒன்றும் கிடையாது. சென்னை சென்னை தான், கும்பகோணம் கும்பகோணம் தான். அந்த மாதிரி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட போகணும்னா அவரை வழிபடணும். யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன்வதா பூதானி யாந்தி பூதேசே யாந்தி மத்தியா ஜீனோ அபிமாம். யாந்தி தேவா விரதா தேவான், தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. யாந்தி தேவா விரதா தேவான், தேவதை வழிபட்டா அந்த உலகத்துக்கு போவாங்க. பித்ரும் யாந்தி பித்ருன்வதா, பித்திருக்களை வழிபடுறவங்க, பூதாதிரை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பித்ருலோகத்துக்கு. பூதானி யாந்தி பூதேஜியா, பூத கணங்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிசாசு பூதங்கள் உலக உலகத்துக்கு. யாந்தி மத்யா ஜினோ அபிமாம், என்னை வழிபடக்கூடிய பக்தன் என்னுடைய உலகத்துக்கு வருவார். அப்ப திரும்ப நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், சரி அப்ப என்ன இருக்கு, அதனால கிருஷ்ணரை வழிபடுறவங்க கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போட்டோம், மத்த தேவதை வழிபடுறவங்க மத்த உலகத்துக்கு போட்டோம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்றாருன்னா, ஆப்ரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா நாவபேத்தத்து கவுந்தேயா புனர் ஜென்ம நாவித்யதே. அர்ஜுனா, இந்த உலகத்துல ஒரு சிறு எறும்புல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் பிறவி எடுத்தாலும் திரும்பவும் இங்க வரணும். இந்த உலகத்திலேயே பௌத்திக கிரகத்திலேயே பௌத்திக உலகத்திலேயே மிக உயர்ந்தமான உயர்ந்த கிரகம் பிரம்மலோகம். அதுக்கப்புறம் தான் மற்ற தேவதோ லோகம்லாம். அந்த பிரம்மலோகத்துக்கே ஒருத்தர் ஏற்றம் கேட்டா கூட திரும்பவும் இங்க வரணும். ஆ பிரம்ம புவனா லோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா, அர்ஜுனா பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டா கூட திரும்ப இங்க பிறக்கணும். மாம பேசத்து கவுந்தேயா, ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, என்னோட உலக உலகத்தை ஒருத்தர் அடைந்தான்னா வரணும்னு விரும்பினா புனர்ஜன்மித்தியதே, புனர்ஜென்மம் திரும்பவும் கிடையாது. அதனால புத்திசாலித்தனம் என்னன்னா, எங்க போனா திரும்ப வரமாட்டோமோ, எந்த இடம் நித்தியமானதோ, எந்த இடம் அழிவற்றதோ அங்க போகணும். கிருஷ்ணர் நித்தியமானவர் அழிவற்றவர், அவருடைய உலகம் நித்தியமானது அழிவற்றது. உயிர் வாழியாகிய ஜீவாத்மாவான நாமளும் நித்தியமானவங்க அழிவற்றவங்க. ஆனா அறியாமையினால நம்முடைய ஆதாரமான நிலையை நம்ம புரிஞ்சுக்காம சிறு சிறு தேவதை வழிபடுறோம், அவங்க உலகத்தை அடையிறோம். பிரபுபாதர் பொருள் உரையில ரொம்ப அழகா சொல்றாரு, பிரளயத்தின் போது தேவர்கள் அவளை வழிபடுறவங்க எல்லாருமே அழிக்கப்படுறாங்க, திரும்பவும் படைக்கப்படுறாங்க. தேவதை உட்பட எல்லாரும் விஷ்ணுடைய உடல்ல போயிருப்பாங்க, திரும்பவும் அடுத்த கர்மத்தை அனுபவிக்காத திரும்பவும் பிறப்பாங்க. எப்படி அவங்களுக்கு கூட பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. அப்ப பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து ஒருத்தர் விடுபடணும்னா அவன் விஷ்ணு தான் வழிபடணும். முக்தி பிரதானாம் சர்வேசாம் விஷ்ணு ரேவ நசம்சயா, முக்தி விஷ்ணு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இவையுலக தேவைகளை ஒருத்தர் கொடுக்கலாம். அதாவது இங்க சொல்றாரு, காம்சந்த கருணாம் சித்தி கஜந்த இக தேவதா சிப்ரஞ்சி மானுஷேலோகே சித்திர் பவதி கதா. இந்த உலக தேவைகளுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக புலந்த விஷயங்களுக்காக ஒருத்தர் தேவதை வழிபடலாம், அது கிடைக்கவும் பெறலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது அவ்வளவு முக்கியம் இல்லை. இதையே வந்து ஏழாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒருத்தர் தேவதை வழிபட்டாலும் மறைமுகமா நான் தான் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேங்கிற ஒரு தேவதைகிட்ட போய் நம்ம வரம் கேட்டாலும் அந்த தேவதை யார்கிட்ட இருந்து வரம் கொடுக்கறாங்க, கிருஷ்ணர் தான் அந்த வரத்தை கொடுக்க வைக்கிறார். அப்ப ஒரு வகையில பார்த்தா மறைமுகமா கிருஷ்ணர் தான் அந்த வரத்தை நம்ம பெறறோம். இப்போ ஒரு கம்பெனியில ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறார், எஜமானன் ஊர்ல இல்ல, அங்க இருக்கிற மேனேஜர் சம்பளம் கொடுக்கிறார். மேனேஜர் சம்பளம் கொடுக்கிறாரா, தன்னுடைய பாக்கெட் மணி எடுத்து கொடுக்கல, தன்னுடைய காசை வந்து தொழிலாளிக்கு ஊதியமா கொடுக்கல, சம்பளமா கொடுக்கல, எஜமானுடைய பிரதிநிதியா இருந்து கொடுக்கிறார். அப்போ உண்மையில பார்த்தா எஜமான் தான் சம்பளம் கொடுக்கிறார். அந்த மாதிரிதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரதிநிதியா இருந்து தேவர்கள் சில வரங்களை கொடுக்க முடியும். ஏன் இந்த வரங்களை பகவானாலே கொடுக்க முடியாது? அப்ப புத்திசாலித்தனம் என்னது? பகவான் போறதான் புத்திசாலித்தனம். பகவானை விட்டுட்டு தேவதைகளை பிடிச்சிட்டோம்னா அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா அந்த தேவதைகளுடைய வாழ்க்கையே தற்காலிகமான. அதனால நம்ம பார்க்கிற சரித்திரத்துல இந்திரன் சந்திரன் தன்னுடைய உலகத்தை இழந்து ஓரத் திரையும் இரண்ய கசிபு, இரண்யாக்சன், ராவணன் இந்த மாதிரி அசுரர்களுடைய படையெடுப்புல அவங்க தாக்க வரும்போது அவங்க தன்னுடைய நாடை இழந்து அவங்க தன்னுடைய சொர்க்கத்தை இழந்து பகவான் வந்து முறையிடுறாங்க. பகவானும் தன்னுடைய பக்தர்களை காக்கிறதுக்காக அவங்களை அசுரர்களை வதம் பண்ணி பக்தர்கள அன்பு பரிமாற்றம் செய்யறார். அப்ப சொர்க்கலோகத்துல போனா கூட அங்கேயும் நமக்கு துன்பம் இருக்கு. அங்கேயும் இரண்யகசிபு, இரண்யாக்சன், ராவணன் போன்ற அசுரர்கள் வந்து கொடுமை பண்ணுவாங்க. அப்ப அங்க கூட அவங்களால இன்பம் இன்பம் பேரளவான இன்பம் அனுபவிக்கலாம். ஆனா நிரந்தரமா உண்மையான சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. தேவலோகத்துல ஒருத்தர் தேவலோகத்துல போனா பௌத்திக இன்பங்களை நிறைய அனுபவிக்கலாம். ஆனா அது தற்காலிகமானதுதான். எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். பலி மகாராஜ் வந்து சொர்க்கத்தை அபகரிச்சோடனே இந்திரன் சொர்க்கத்துக்கு விட்டு ஓடி போயிட்டார். இரண்யகசிபு சொர்க்கத்தை அபகரிச்சப்போ இந்திரன் சொர்க்கத்தை விட்டு ஓடி போயிட்டார். ராவணன் இந்த மாதிரி சொர்க்கத்துல கூட நிரந்தரமான வாழ்க்கை உசிதம் கிடையாது, உறுதி கிடையாது. அதனால புத்திசாலித்தனம் வைகுண்டம் தான். வைகுண்டத்தில் எந்த துன்பமும் கிடையாது, அங்க எந்த அசுரங்களும் உள்ளே நுழைய முடியாது. வைகுண்டத்தில் பகவானுடைய பக்தர்களை தவிர வேற யாரும் உள்ளே நுழைய முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தவம் செய்யறவரா இருந்தாலும் சரி, விரதம் செய்யறவரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பெரிய தவம் செய்யலாம், விரதம் செய்யலாம், யோகங்களை பயிற்சி பண்ணலாம், சாஸ்திரங்களை நிறைய படிச்சிருக்கலாம், சாஸ்திரங்களால தர்க்கம் செய்யலாம். ஆனா அவர் விஷ்ணு மேல பக்தி பண்ணல, வைஷ்ணவருக்கு அடியாளுக்கு சேவை பண்ணலைன்னா அவன் வைகுண்டத்துக்குள்ளே நுழைய முடியாது. வைகுண்டம் வந்து பகவானும் பக்தனுக்கும் அன்பு பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடம். யார் ஒருத்தர் எளிமையா பக்தி சேவை பண்றாங்களோ, யாரு வந்து பக்தனுக்கு சேவை பண்ணி அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்றாங்களோ, யார் வந்து கலப்படமில்லாத சுத்தமான பக்தி பகவான் மேல வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வைகுண்டத்துக்குள்ள நுழைய முடியும். அதனால நமக்கு புத்திசாலித்தனம் என்னன்னா, நம்ம பௌத்தியமான விஷயங்களை பெறணும்னு நினைக்கிறத விட கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும்னு நினைக்கணும். எப்போ ஒருத்த வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும்னு நினைக்கிறானோ அவனுடைய எல்லா தேவைகளும் பகவான் பூர்த்தி செய்யறார். ஏன் பகவானால மற்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது? ஒரு பக்தனுக்கு என்ன வேணாலும் பகவானால கொடுக்க முடியும். அனன்யா சிந்தை அந்தோமாம் ஏஜனா பரிபாசியே தேசம் நிக்தா பிப்தனம் யோகக்ஷேமம் மகாவியோகம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள் பாதிக்கிறேங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போ ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அவனால கொடுக்க முடியும், அவன்கிட்ட உள்ளதையும் காத்து அவனால அருள் பாலிக்க முடியும். கிருஷ்ணனால் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய பக்தனுக்கு அவர் எது வேணாலும் செய்வார். இன்றைக்கு கோவிந்த கோஷ்னு ஒரு பக்தருடைய மறைவு தினம். நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த ஒரு ஆச்சாரியர் கோவிந்த கோஷ். கோவிந்த கோஷ் ரொம்ப அழகாக பாடக்கூடியவர். மூன்று சகோதரர்கள் மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ், கோவிந்த கோஷ். எங்கள் மூணு பேருமே ரொம்ப அழகாக கீர்த்தனம் பாடக்கூடியவங்க. இவங்க மூணு பேரும் பாடினாங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அங்க நேரடியாக அவங்க முன்னாடி நடனம் ஆடுவாங்க ரொம்ப சந்தோஷமா. அவங்க மூணு பேர் ரொம்ப இனிமையான குரல்ல ரொம்ப அழகா சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துதான் கீர்த்தனம் செய்வாங்க. பொதுவா கீர்த்தனம் பாடுறது நம்ம வந்து நம்ம குரல் வளத்தை காமிக்கிறதுக்கோ இல்ல நான் வந்து நல்லா பாடுறேன் ஏன்னா எல்லா ஜனங்க முன்னாடியும் என்ன மாதிரி பாடுறவங்க யாருமே கிடையாது அப்படி சொல்றதுக்காக இல்ல. கீர்த்தனம் பாடுறது பகவானை மகிழ்விக்கிறதுக்காக, பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. கோவிந்த கோஷ், மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ் இவங்க மூணு பேரும் அவ்வளோ அழகா, அவ்வளோ எளிமையா, அவ்வளோ பணிவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல பக்தி தொண்டு பண்ணுவாங்க, ரொம்ப அற்புதமா பாடுவாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சவங்க முன்னாடி நர்த்தனம் செய்வாங்க. இவங்க மூணு பேரும் ரொம்ப எளிமையா தங்களுக்கு பக்தி தங்களுடைய பக்தி சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அடியாருக்கு சேவை பண்ணுவாங்க, பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அவங்களுடைய மனதில் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நினைச்சுட்டே இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து எப்பவுமே ஹரிநாமத்தை ஓதிட்டு இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றினார். சாக்ஷாத் ஸ்வயம் கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபா இந்த உலகத்தில் தோன்றினார். அவர் தோன்றி எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு கொடுக்கணும், எல்லாரும் கிருஷ்ணரை புனித நாமங்களை உச்சரிக்கணும், எல்லாரும் கிருஷ்ணர் மேலே பக்தி செய்யணுங்கிறதா சைத்தன்யமா அப்படியே ஒரே நோக்கம். இந்த யுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஓரொரு கிராமத்திலும் ஓரொரு நகரத்திலும் உச்சரிக்கப்படணும்னு சைத்தன்யமா அப்படியே கட்டளை. அவரே சுயமா இங்கே தோன்றி நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஒரு நாள் நித்யானந்த பிரபு அழைத்தார். நித்யானந்த பிரபு கூப்பிட்டு வங்காளத்தில் போய் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்ய சொன்னார். வங்க தேசம் முழுவதும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கட்டளையிட்டார். அப்போ அவர் கூட தன்னுடைய சகாக்களை நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சார். அதில் இந்த மூணு சகோதரர்களில் மாதவ் கோஷ், வாசுதேவ் கோஷ், இவங்க ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு கூட போயிடுவாங்க. கோவிந்த கோஷ் மட்டும் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு கூட இருக்கணும்னு விரும்பினார். சைத்தன்ய மகாபிரபுக்கு நேரடியாக சேவை பண்ணணும், அவருடைய சேவையிலே இருக்கணும், அவரை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறது கோவிந்த கோஷோடைய விருப்பம். அவர் அதைத்தான் விரும்பினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த சகோதரர்களை கோவிந்த கோஷ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ரீ நித்யானந்த பிரபு கூட போய் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்யும் போது கோவிந்த கோஷ் சைத்தன்யோட பாதைகள் வந்து கதறி எழுதார். மகாபிரபு என்னை உங்களை விட்டு அனுப்பாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. கடைசியில் கோவிந்த கோஷோடைய பிரார்த்தனையை சைத்தன்ய மகாபிரபு ஏற்றினார். கோவிந்த கோஷ் சைத்தன்ய மகாபிரபு நேரடி சேவையில் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய சகோதரர்கள் வாசுதேவ் கோஷும் மாதவ் கோஷும் வங்காளத்தில் போய் நித்யானந்த பிரபுவோட சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே. கோவிந்த கோஷ் ரொம்ப எளிமையா ரொம்ப பணிவா சைத்தன்யமா அப்படி சேவை செய்வார். ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மதிய உணவு பிரசாதம் அருந்ததுக்கு அப்புறம், அந்த பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் செரிமானத்துக்காக ஹரிதாக்கிங்கிற ஒரு உணவு கேட்டார். நம்ம தமிழ்நாட்டில் ஹரிதாக்கின்னா கடுக்காய் சொல்லுவாங்களே, கடுக்காய், கடுக்காய் கேட்டார். அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு கோவிந்த கோஷ்ட, கோவிந்த கோஷ் எனக்கு ஹரிதாக்கி வேணும், ஹரிதாக்கி வேணும், உடனே கொண்டு வா, உடனே கொண்டு வாங்க. கோவிந்த கோஷ் சைத்தன்யமாபு தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து அங்கே உள்ள பக்கத்தில் நிறைய பக்தர்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய இல்லறத்தில் வாழக்கூடிய பக்தர்கள், சைத்தன்யமாபிய சகாக்கள், சைத்தன்யமாபிய சிஷ்யர்கள், எண்ணற்ற பக்தர்கள் அங்கே இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் கேட்டார். கடைசியில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வகையில் கோவிந்த கோஷ் ஹரிதாக்கிய நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீ சைத்தன்யமாபிட்ட கொடுத்தார். சைத்தன்யமாபு ரொம்ப ஆச்சரியம், கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி கொண்டு வந்துட்டீங்களே உடனே அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாக்கி சுவைச்சார். அதுக்கப்புறம் மறுநாள் மதிய உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி, ஹரிதாக்கி, ஹரிதாக்கி கொண்டு வா, ஹரிதாக்கி கொண்டு வா. உடனே கோவிந்த கோஷ் எடுத்து கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்ன கோவிந்த கோஷ், என்ன எப்படி வந்தது உனக்கு ஹரிதாக்கி, நேற்று ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வந்து இப்ப உடனே எடுத்துட்டு வந்தியே. அப்ப அவர் சொல்லுவார், மகாபிரபு நான் கொஞ்சம் நிறைய சேமிச்சு வச்சிருக்கேன். ஓ, நீ நிறைய சேமித்து வச்சிருக்கியா? சாஸ்திரப்படி துறவர வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, சன்னியாச வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் சேர்த்து வைக்கக்கூடிய என்ன இருக்கோ அப்போ அவன் இல்லற வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறான்னு அர்த்தம். நிறைய பொருள், உணவுப் பொருட்கள், பணம், காசு இதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு என்ன இருந்தால் அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் போகிறதுக்கு தகுதி பெற்றவன். இதெல்லாம் சேர்த்து வைக்க விருப்பமே இல்லை. உலக விஷயத்தில் பற்றுதல் கிடையாது, உணவுப் பொருட்கள் மேலே பற்றுதல் கிடையாது. அப்படிதான் சன்னியாசியும் பிரம்மச்சாரி வாழணும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோவிந்த கோஷ் சொன்னார், கோவிந்த கோஷ் நீ நிறைய சேமிக்க வைக்கக்கூடிய என்ன ஒன்று இருக்கு, அதனால் நீ உடனே விக்கிரக வழிபாடு செய், நீ போய் விக்கிரக வழிபாடு செய் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கோவிந்த கோஷ் கட்டளையிட்டார். அவர் சைத்தன்ய மகாபிரபு கட்டளையின்படி திருமணம் செய்து விக்கிரக வழிபாடு செய்யறதுக்கு தயாரான. ஒரு நாள் கோவிந்த கோஷ் கங்கையில் குளிக்கும் போது ஒரு ஷீலான்னு சொல்லுவாங்க, ஷீலான்னா தமிழில் கல் இல்லையா, அது வந்து அவருக்கு கிடைக்கும். அது கிடைச்ச உடனே அதை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ அடுத்த நாள் சைத்தன்ய மகாபிரபு கோவிந்த கோஷ் வந்து சொல்லுவார், கோவிந்த கோஷ் நாளைக்கு ஒரு சிற்பி வருவார், அதுல வந்து ரொம்ப அற்புதமா ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை உனக்கு செய்து தருவார், அந்த விக்கிரகத்தை நீ தினமும் வழிபடலாம். அதே மாதிரி ஒரு சிற்பி வந்து கோவிந்த கோஷ்க்கு ஒரு அழகான விக்கிரம் செய்து கொடுத்தார். கோபிநாத், கோபிநாத் கிருஷ்ணனுடைய இன்னொரு திருநாமம், கோபிகளுக்கெல்லாம் பிரியமான கோபிகளுடைய நாதன் கோபிநாத். அந்த கோபிநாதனுடைய விக்கிரகத்தை கோவிந்த கோஷ் ரொம்ப அன்பா வழிபாடு பண்ணுவார். அவருடைய ஆத்மாவுடைய உயிர் அந்த கோபிநாத். எப்பவுமே கோபிநாதுக்கு அபிஷேகம் செய்வார், கோபிநாதுக்கு ஆராதனை பண்ணுவார், தூபம் புஷ்பம் சாமரம் நெய்தீபம் வச்சு அந்த கோபிநாதரை ரொம்ப அற்புதமா வழிபாடு செய்வார். விதவிதமான உணவு பண்டங்களை தயார் பண்ணி அந்த கோபிநாதருக்கு நிவேதனம் செய்து அந்த உணவு போகாமல் படித்து அந்த பிரசாதமாக உட்கொள்வார். இந்த மாதிரி ரொம்ப எளிமையா பணிவா கோவிந்த கோஷ் கோபிநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். அவர் கோபிநாத தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்படி கோவிந்த கோஷ் கோபிநாத்துடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கும்போது குறுகிய காலத்தில் மனைவி கோவிந்த கோஷுடைய மனைவி இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க மனைவி இருந்த வேதனை ஒரு பக்கம், அவங்க மனைவி இருந்த கொஞ்ச நாளே அவருடைய பையனும் இறந்துருவார், சின்ன பையன். இப்படி மனைவியும் குழந்தையும் பறிவெடுத்த கோவிந்த கோஷ் ரொம்ப வேதனை அடைய ஆரம்பிச்சிடுவார். என்ன வாழ்க்கை இது? என்னுடைய வாழ்க்கையினுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா, என்னுடைய குழந்தை என்னை விட்டு போயிட்டா, இந்த வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கோவிந்த கோஷ் மன விரக்தி அடைஞ்சு ரொம்ப வேதனைப்படுவார். அந்த வேதனையில் அவர் கோபிநாதரை வழிபாடுறதை நிப்பாட்டிடுவார். கோபிநாதரை பூஜிக்க மாட்டார், கோபிநாதரை ஆராதிக்க மாட்டார், கோபிநாதருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டார், கோபிநாதருக்கு உணவே படைக்கல, பிரசாதமே கொடுக்கல. கோபிநாத் கோவிந்த கோஷ் எதுவுமே கோபிநாதுக்கு செய்யல, ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஒரு நாள் கோபிநாத் கோவிந்த கோஷுடைய கனவுல வந்தார். கோவிந்த கோஷ் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கோபிநாத் சொல்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிநாதர் கோவிந்த கோஷ் பேசுறார், கோவிந்த கோஷ் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இது நியாயமா? ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி இன்னொரு பையன சாப்பாடு கொடுத்தாம பட்டினி போடுறியே, ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பையனுக்கு சாப்பாடு கொடுத்தாம பட்டினி போட்டு கொள்றீங்க, இது நியாயமா? யார் கேட்டாங்க? ஜாய் ஸ்ரீ கோபிநாத் கி. கோவிந்த கோஷ் கோபிநாத் பேசுறார், கோபிநாத் சொல்றார், கோவிந்த கோஷ் என்ன ஏன் நீ பட்டினி போட்டு கொள்ற? அப்ப கோவிந்த கோஷ் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன அர்த்தம் இருக்கு? என்னுடைய பையன் இறந்து போயிட்டான், இனி நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இறுதி சடங்குல யார் பண்ண போறாங்க? யாருடைய இறுதி காலத்தில் இறுதி சடங்கு யாரு முன்னாடி இருந்து பண்ணுவாங்க? கோபிநாத் சொல்றார், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் பண்றேன். கோபிநாத் சொல்றார், கோவிந்த கோஷ் கோவிந்த கோஷ் உடைய இறுதி சடங்கு நான் செய்றேன், இப்ப எனக்கு பிரசாதம் தருவியா? உடனே கோவிந்த கோஷ் ரொம்ப சந்தோஷம், விதவிதமான உணவுகளை தயார் பண்ணி கோவிந்தநாத் கோபிநாத்துக்கு நிவேதனம் பண்ணார். கோபிநாதோட அன்பு பரிமாற்றம் செய்தார். என்னுடைய பகவான் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கார் அப்படின்னு அன்று முதல் திரும்பவும் கோவிந்த கோஷ் கோபிநாதரை ரொம்ப அற்புதமா வழிபாடு செய்ய ஆரம்பிச்சார். கோபிநாத் சொல்ல மட்டுமில்ல செஞ்சார். கோவிந்த கோஷ் பிற்காலத்தில் அவர் இந்த உடலை விட்டு அவர் திரும்ப வைகுண்டலோகம் போறார். உண்மையில கோவிந்த கோஷ் ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட நேரடியா பேசலாம், அவரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு நேரடியா பக்தி சேவை பண்ணியிருக்காருன்னா அவர் எப்படி சாதாரண நபரா இருக்க முடியும்? சைத்தன்ய மகாபிரபுக்கு நேரடியா பக்தி தொண்டு செய்தவர் ஒரு சாதாரண நபரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் பகவானுடைய சகாக்கள்ல ஒருத்தர். கோவிந்த கோஷ் சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள்ல ஒருத்தர், பகவானால இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் மூலமா பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, பக்தனுக்கும் பகவானுக்கு இடையில எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் நடக்கும், தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எதையும் செய்ய தயாரா இருப்பார் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறதுக்காக கோவிந்த கோஷ் கூட கோபிநாத் இருந்த லீலை பண்ணார். கோவிந்த கோஷ் இந்த உடலை விட்டு அவர் திரும்பவும் வைகுண்ட லோகம் போன உடனே கோபிநாதர் அவருக்கு கையில தர்ப்புள்ள எடுத்துட்டு போய் தர்ப்பணம் செய்தார். இன்னைக்கும் அந்த கோயில்ல அதே விக்கிரகம் கோபிநாத வருஷா வருஷம் கோவிந்த கோஷ்க்காக தர்ப்பணம் செய்யறார். ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை சரணிஞ்ச பக்தர்களுக்கு தன்னை ஒப்படைக்கிறார். யாரோ ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரணடைறார்னா பகவான் தன்னை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறார். பகவான் அவங்களுக்கு எதுனாலும் செய்ய தயாரா இருக்க, பகவான் அந்த பக்தனுக்கு சேவை பண்ண தயாரா இருக்க. எப்படி இன்றைக்கும் சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த லீலை நடந்தது. கோவிந்த கோஷ் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி இங்க தோன்றியிருந்தார். 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த லீலை நடந்தது. இன்றும் அவருடைய விக்கிரகம், கோவிந்த கோஷ் வழிபாடு பண்ண விக்கிரகம் ஆத்திரநலாங்கிற இடத்துல இன்னும் இருக்கு. அங்க இன்னும் வருஷ வருஷம் அந்த விக்கிரகம் அந்த கோபிநாதர் போய் கங்கையில போய் கோவிந்த கோஷ்காக தர்ப்பணம் செய்யறார். கையில எப்பவும் ஒரு தர்ப்பப்புள்ள கையில வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு பக்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யும்பொழுது பகவான் அந்த பக்தருடைய எண்ணங்கள் எல்லாம் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறார், அவனை சந்தோஷப்படுத்துறார், அவர் கூட அன்பு பரிமாற்றம் செய்யறார், பகவானும் பூர்ண சந்தோஷம் அடைகிறார். இது உன்னதமானது. பக்தி தொண்டு பக்தி அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது. மற்ற வழிபாடுகள் எல்லாம் வந்து வழிபாடா கருதப்படுமே தவிர அது பக்தி கிடையாது. ஏதோ ஒரு தேவைக்காகவோ இல்ல பௌதிக தேவைக்காகவோ இல்ல தற்காலிகமான தேவைகளுக்காகவோ ஒருத்தர் ஒரு தேவதையை வழிபடலாம். அந்த வழிபாட்டுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வழி ஒருத்தர் வழிபடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப ரொம்ப தூர வித்தியாசம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அதனால நம்ம இன்னைக்கு கோவிந்த கோஷ்ட பிரார்த்தனை செய்வோம். கோவிந்த கோஷ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலையும் சைத்தன்ய மகாபிரமணியும் கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தி அன்பு வச்சிருந்தார். சைத்தன்ய மகாபிரிய மரணத்திலே அப்போ இருந்தார். அவர் எப்பவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தார். அவர் எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்குன்னு விரும்பினார். அவர் எப்பவுமே பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்தார். அதே மாதிரி நம்மளும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். கோவிந்த கோஷ்ட எனக்கும் சைத்தன்ய மகாபிரபு மேல தூய்மையான அன்பு ஏற்படணும், எனக்கும் ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும், நானும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், நானும் பக்தருடைய சங்கத்தில் எப்போ இருக்கணும், நான் எப்பவுமே பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், நான் எப்பவுமே சேவகனுடைய 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 சேவகனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். இன்னைக்கு கட்டாயம் கோவிந்த கோஷ் நம்ம பிரார்த்தனையை திருப்தி அடைவார். அவருடைய கருணைக்கு வேண்டி நம்ம பிரார்த்திப்போம். ஏன்னா பூர்வ ஆச்சாரியுடைய கருணை இல்லாம நமக்கு பக்தி தொண்டு கிடைக்காது. முந்தைய ஆச்சாரியுடைய கருணை இல்லாம, பிரபுபாதருடைய கருணை இல்லாம, ஆன்மீக குருவுடைய கருணை இல்லாம ஒருத்தர் கிருஷ்ணருடைய கருணையை பெறதுக்கு தகுதியே இல்லை, தகுதியே கிடையாது. நமக்கு என்ன தகுதி இருக்கு கிருஷ்ணருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறது? கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கே நமக்கு அருகதை கிடையாது. அதனால நம்ம கிருஷ்ணர்கிட்ட வரணும், அவர் முன்னாடி நின்று பிரார்த்திக்கணும்னா பூர்வாசருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும், பிரபுபாதருடைய கருணை நமக்கு இருக்கணும், ஆன்மீக குருடைய கருணை இருக்கும். அதனால அவங்களுடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும், ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கணும். பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது அவசியமா? கொடுக்காம இருக்கலாமா? பக்தி தொண்டுல பூர்ணமான நிலையில் இருந்தா கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து பக்தி தொண்டுல 100% ஈடுபடுறோம்னா நம்ம எந்த விதமான உலக கடமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையில பார்ப்போம், நம்ம அந்த அளவுக்கு பக்தி தொண்டுல பக்குவம் அடையல. அதுக்காக தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வீட்டுல பகவான் விஷ்ணுவுக்கு உணவு படைச்சு அந்த உணவை பிரசாதமா உட்கொள்ளும் போது மூதாதிரிகள் எல்லாமே விடுவிக்கப்படுறாங்க. யாருடைய வீட்டில் பகவான் விஷ்ணுவுக்கு உணவு படைக்கப்பட்டு அந்த உணவை தன்னுடைய மூதாதிகளுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த மகா பிரசாதத்தை, அவங்களுடைய இறந்த திதி அன்னைக்கு நம்ம உணவு படைச்சு அந்த பிரசாதத்தை, பகவானுடைய பிரசாதத்தை அந்த மூதாதிகளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது எண்ணற்ற மூதாதிகள் விடுபடுவாங்க. வெறுமனே ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ஜபத்தை பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வீட்டில் தொடர்ந்து நாம ஜபம் பண்ணுறாங்க, பகவானுக்கு உணவு தயார் பண்ணி அதை படைச்சு அந்த பிரசாதமாக உட்கொள்கிறாங்கன்னா அவங்க வம்சத்தில் எண்ணற்ற மூதாதிகளை உன்னால் விடுவிக்க முடியும். எண்ணற்ற மூதாதிரிகள். அதனால ஒருத்தர் விஷ்ணு பக்தன் அல்லது கிருஷ்ண பக்தரா இருக்காருன்னா அவங்க வம்சம் ரொம்ப புகழ் பெற்றிருக்கு. அதுதான் நரசிம்மதேவர் பிரல்லாதர்கிட்ட சொல்லுவார். பிரல்லாதர் கேட்டார் நரசிம்மர்கிட்ட, நரசிம்மர் தான் பிரல்லாதர்கிட்ட கேட்டார், பிரல்லாதா உனக்கு என்ன உரம் வேணும், எனக்காக நீ எவ்வளவு அசௌகரியங்களை பொறுத்துட்ட, எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்ச, எனக்காகத்தான் நீ எல்லாம் பண்ண, நான் உனக்கு ஏதாவது செய்யணும். உண்மையில பிரல்லாதர் வந்து நரசிம்மர் வந்து பிரல்லாதர் காப்பாத்திட்டார், என்ன கஷ்டப்பட்டு இருந்து ஆளுநர் நரசிம்மருக்கு என்னன்னா நான் பிரல்லாதருக்கு ஏதாவது செய்யணும், பக்தனையை மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு, அவ்வளவு அன்பு பரிமாற்றப்பட்டிருக்காரு. உனக்கு என்ன வேணும் பிரல்லாதா, என்ன வேணும், எல்லாம் சொன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பகவான், நான் உங்ககிட்ட கேட்டா அது வியாபாரம் ஆயிடும், இல்ல இல்ல பிரல்லாதா நீ ஏதாவது கேட்கணும், அப்படி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னா பிரல்லாத சொல்றாரு, அப்படி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னா என்னுடைய அப்பா ஒரு அசுரன் அவனுக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணும். அப்போ நரசிம்மர் சொல்றார், பிரல்லாதா உன்னுடைய அப்பாவை பத்தி சொல்ல என்ன இருக்கு, நீ என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால உன்னுடைய வம்சத்துல 21 தலைமுறை ஏற்கனவே மோட்சம் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம நல்ல விஷ்ணு பக்தராக முயற்சி பண்ணி நல்ல விஷ்ணு பக்தர் ஆகணும்னா நம்ம வம்சத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நம்மளால கடை தேற்ற முடியும், நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கிறோமோ அதை வச்சு நம்மளும் பகவான்கிட்ட போக முடியும், நம்முடைய மூதாதைகளை விடுவிக்க முடியும். அரே ஜாய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு. அதாவதுங்க ஏகாதசி துவாதசி வந்து வைஷ்ணவர்களுக்கு வரும், அப்புறம் ஸ்மார்த்த ஏகாதசின்னு வரும். கேலண்டரில் உள்ள ஏகாதசிக்கும் வைஷ்ணவ நாள்காட்டிக்கும் வித்தியாசம் வரும். நம்ம எப்பவுமே ஏகாதசி பின்பற்றணும்னா பக்தர்கிட்ட இருந்து கேட்டுக்கணும், ஏன்னா பக்தர்கள் வந்து சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய வைஷ்ணவ நாள்காட்டி கேலண்டரை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அது நமக்கு பெரிய வச்சு இன்னைக்கு வரும் இன்னைக்கு வருங்கிறது அதை குறிப்பு காட்டியிருக்கும். அதனால் நீங்கள் அதை பின்பற்றணும், பக்தர்கள் என்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அன்னைக்கு விரதம் இருக்கும். அது இந்த பத்திரிகையில வருது, இங்க வந்து கேட்டுக்கலாம், இதுல எழுதி போடுறோம் பாத்துக்கலாம். ஆமா, அதுதான் அது வித்தியாசம் வரும். எப்படின்னா லோக்கல் கேலண்டருக்கு வந்து அவங்க எப்படி கணிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா நம்ம வந்து வைஷ்ணவ ஆச்சாரியருடைய வழியை பின்பற்றோம். இப்ப நம்மளதுல தவறு இருக்காது, சில பேர் லோக்கல்ல உள்ளதுல தவறுகள் ஏற்படலாம், மாற்றங்கள் ஏற்படலாம், ஆனா நமக்கு சம்பிரதாயப்படி வர்றதுனால நம்ம அதை பின்பற்றோம். ஆமா கேள்விகள் சந்தேகங்கள்.